இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு 144,000 வரிசையில் வருகிறவர்களுடைய 4 அடையாளம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். கடந்த வாரம் இதனுடைய தலைப்பில் பார்த்தோம், இந்த வாரம் அதனுடைய தலைப்பிலே நாம் பார்ப்போம். 144,000 வரிசையில் வருகிறவர்களுக்கு மொத்தம் 7 தேவனுடைய அடையாளங்களை தங்களுடைய நெற்றியிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா அறிவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வரிசையிலே 4 அடையாளம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். அப்படின்னா ஓய்வு நாளை பற்றி உண்டான எல்லா காரியங்களையும் அவர்கள் அறிவிலே நன்றாக தெளிந்து அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். காரணம், 6,000 வருஷம் முடிஞ்சு 7,000 வருஷம், அது தேவனுடைய ஓய்வு நாள் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வருஷம். அப்போ எழுத்தின்படி ஓய்வு நாளை ஆசரித்து கொண்டு வந்தவர்களுக்கு அந்த ஓய்வு நாள் பொருளாகவே உடனே வந்திருக்கிறது. எல்லா வசனத்துக்கும் எழுத்தின்படி இருக்குது, ஆவியின்படி இருக்குது. அப்போ எழுத்தின்படி ஓய்வு நாளை அனுசரித்தவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய காரியங்கள் என்னங்கிறது, ஆவிக்குரிய காரியங்களை ஓய்வு நாளுடைய காரியம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆகவே அதை எப்படி ஆசரிக்க வேண்டும், ஓய்வு நாளை ஆசரிப்பது எப்படி? யாத்திரையாகமம் 31:14-17 யாத்திரையாகமம் 31:14-17 போதும் சோத்திரம். ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பூரித்தார்னா என்னன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தார் ஓய்வு நாளில். அந்த நாள் வருது, வந்தாச்சு. அப்போ ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட கடவன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையான கட்டளையை கொடுத்துருக்காரு. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் மோசையுடைய காலத்தில் அப்படி தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலும் அது கொஞ்சம் தளர்த்தப்பட்ட நிலைமையில் இருந்தது. ஆனாலும் அந்த பிரமாணங்களை யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் கட்டாயமாக செய்தார்கள். இன்றைக்கு ஓய்வு நாளில் வேலை செஞ்சால் என்னாகன்னு கேட்டிங்கன்னா, எழுத்தின்படி மரணம் சம்பவிக்காமல் அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையில் ஆவி ஆத்மாவில் கண்டிப்பாக மரணம் அடைவான். எப்படி எழுத்தின்படி ஓய்வு நாளை ஆசரிக்காதவர்களுக்கு ஆவி ஆத்மாவிலே நிலை கொண்டு இருக்கிறார்களோ, அதே மாதிரி ஆவிக்குரிய ஓய்வு நாளை பின்பற்றாதவர்களுக்கு அல்லது ஓய்வு நாளிலே வேலைகளை செய்கிறவர்களுக்கு அவருடைய ஆவி ஆத்மா சாகும். எழுத்தின்படியும் ஓய்வு நாளை கை கொள்ளலைன்னா மறுத்த நிலைமையிலேயே இருக்கும். இப்போ உயிரோடு யாராவது இருக்கான்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னா, இன்னும் ஆவி ஆத்மா எனக்கு உயிரோடு இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க தேவனுடைய காரியங்கள் எல்லாமே மற்ற வேலைகளை செய்ய போகும்போது, சொந்த பேச்சை பேச போகும்போது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது, தேவனுடைய காரியங்களை தான் இருக்கணும். தேவனுடைய காரியங்களை சிந்தித்து தியானித்து பேசி தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நண்பர்களோடு இருந்து பழகி அந்த ஜனத்தோடு தான் காலத்தை அந்த ஓய்வு நாளை செலவழிக்கணும். அதை விட்டு போட்டு சொந்த காரியத்தை பேசி சொந்த வேலைகளுக்கு போய் சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கு போய் இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய ஆவி ஆத்மா கண்டிப்பாக சாகும், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஏன்னா தேவனுடைய வசனம் கேட்கலனாவே ஏற்கனவே செத்து இருக்குது. திரும்பவும் கேட்காம இருந்தாங்கன்னா அந்த மரணத்திலேயே நிலை கொண்டு இருக்கும். யாத்திரையாமம் 35:1-3 யாத்திரையாமம் 35:1-3
மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரை எல்லாரையும் கூடிவரை செய்து அவர்களை நோக்கி, நீங்க ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும், ஏழாம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஓய்வு நாளே உங்கள் வாசஸ்தலங்களே என்று நெருப்பு கூட்டாதிருக்கிறவர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கைகொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றார்.
போதும். இப்போ இங்க எந்த காரியம் வேணாலும் செய்யறத பத்தி ஒன்றும் தெளிவாக சொல்லாமல் ஒன்று ரெண்டு காரியங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதில் முதல் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நெருப்பு மட்டும் உண்டாக்கக்கூடாது. அப்போ இதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஓய்வு நாளில் உங்களுடைய வாசஸ்தலங்களில் எங்கும் எந்த இடத்துலையும் நெருப்பு மூட்டக்கூடாது. காரணம், ஆறாவது நாள் கடைசியிலேயே வேவிக்க வேண்டியதை வச்சு சுட வேண்டியதை சுட்டு நெருப்பு மூட்டி எல்லாம் பண்ணி நெருப்புக்கு வேலை ஆறாவது நாள் கடைசியில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஏழாவது நாள் அங்கே நெருப்புக்கு வேலை இல்லை. அப்படி நெருப்பு யாருக்காவது வேணும்னு சொன்னால், நெருப்பு இருக்குது, எங்கே இருக்குதுன்னா தேவனுடைய பலிபீடத்துக்கிட்ட நெருப்பு இருக்குது. அதை விட்டு போட்டு எங்கேயாவது சொந்தமாக எவனாவது நெருப்பை உண்டாக்குனானா அவன் கொலை செய்யப்பட கடவன். இது பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி இருந்தது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னவாக இருக்கும், ஓய்வு நாளில் எங்கேயும் நெருப்பு மூடக்கூடாது. இல்லை, அன்னைக்கு அதெல்லாம் எடுக்கலாம், நெருப்பு தான் மூடக்கூடாது. வசனங்களை போதிக்கலாம், நன்மை செய்யலாம், ஆத்மாக்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், ஓய்வு நாளுக்கு வேணுங்கிற எல்லா காரியங்களையும் செய்யலாம். பைபிள் படிக்கலாம், சிந்திக்கலாம், தியானிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், பாட்டு பாடலாம். நெருப்பு மட்டும் மூட்டக்கூடாது. அதில் கொஞ்சம் பாதி அடங்கியிருக்கு. அப்படின்னா சொந்தமாக யாரும் எழுப்புதலை உருவாக்கக்கூடாது. வேத வசனத்துக்கு புறம்பாக இருக்கிற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. தேவனுடைய வார்த்தையினால் மட்டும்தான் நெருப்பு மூட்டணும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்தி அதிலே ஆவியிலே அனல் உள்ளவளாக மாற்ற வேண்டும். அதான் ஆவியிலே அனலாயிருங்கள். அதை விட்டு போட்டு வேதத்துக்கு வெளியே இருந்து சொந்தமாக ஏதாவது காரியத்துக்கு கொண்டு வந்து இவங்க சொந்த கதையை சொல்லி இது இப்படி இருக்குது, இந்த கருத்து அப்படி இருக்குது, இந்த கருத்து இப்படி இருக்குன்னு சொல்லி அதனால் ஒரு எழுப்புதலை உருவாக்கக்கூடாது. அப்படி உருவாக்குனாங்கன்னா அவங்க சாக வேண்டும். அது நெருப்பு மூட்டினான்னு என்னாகன்னு கேட்டிங்கன்னா, ஏசையால் ஒரு வசனம் வருது. ஏசையா 50 நினைக்கிறேன், நீங்கள் மூட்டின நெருப்பிலேயும் வெளிச்சம் வேணும்னா என்ன பண்ணுன்னா, எங்க இருக்குது வெளிச்சம், 10 வசனத்தில் இருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாதனால் இருட்டிலாய் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். தாசன் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் தாசன் இயேசு கிறிஸ்து. அவர் சொன்ன வார்த்தையில் அக்னி இருக்குது, வெளிச்சம் இருக்குது, எழுப்புதல் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை விட்டு போட்டு வேத வசனத்துக்கு வெளியே இருந்த கருத்துக்களை கொண்டு வந்து சுயமாக நெருப்பு மூட்டினாங்கன்னா அவர்கள் கொலை செய்யப்பட கடவர்கள். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. வேதத்துக்கு வெளியே இருந்து, தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே இருந்து, அல்லது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு வெளியே இருந்து நிறைய காரியங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து ஆறு நாளும் செஞ்சுருக்காங்க. ஆறு நாளும் ஆண்டவர் அதை பற்றி கேட்கல. ஆனால் ஏழாவது நாள் கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யக்கூடாது. செஞ்சாங்கன்னா அவன் கொலை செய்யப்படக்கடவன். செஞ்சாங்கன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் வருது. நெருப்பை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்னி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள். அது அவனுக்கு தீமையாக மாறிடும். அவன் உருவாக்கின எழுப்புதல் அவனை பட்சித்து போடும். ஏன்னா அக்னி வந்து ஆண்டவருடையது. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தில் இருக்கிற அனலான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆவி ஆத்மாவை பக்குவப்படுத்தும் போது அது அவனுடைய ஆவி ஆத்மாவை ரட்சிக்கும். அதை விட்டு போட்டு நானும் எழுப்புதல் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துக்கு புறம்பே இருந்து சுயமான காரியங்களை, கருத்துக்களை ஓய்வு நாளிலே கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணும்போது என்னான்னு கேட்டீங்கன்னா, அந்த அக்னி அது தேவனுடையது, அது அவனை பட்சித்து போடும். மனுஷன் உண்டாகலாம் அக்னி, ஆனால் அந்த அக்னி யாருடையது? மனுஷனுடையது அல்ல. உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் வேற ஒருவராலும் உண்டாக்கப்படவில்லை, ஆண்டவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஆனால் மனுஷன் ஆவியில் அனலாக இருந்து தேவனுடைய வார்த்தையின்படி இருந்தால் மட்டும்தான் அவன் ஆத்மா பிழைக்கும். அதை விட்டு போட்டு இவனாக உருவாக்குனான்னு என்ன ஆகும்? ஆவி ஆத்மா செத்து போயிடும். குழந்தை வயிற்றில் வளர்கிறதுக்கு அதுக்கு சூடு வேணும். அந்த சூடு கரெக்டான அளவில் 10 மாதம் இருந்தால் தான், அந்த கரெக்டான டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை நல்ல பரிபூர்ணமாக வளர்ச்சி அடையும். அப்படி அதுக்கு பரிபூர்ண வளர்ச்சி 10 அப்படின்னு சொல்லி வெளியே வந்தோன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை ரொம்ப வீக்காக இருக்குது அல்லது ரொம்ப நோய்வாய்ப்படுது அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஹீட்டை வெளியிலேருந்து கொடுக்குறாங்க. அந்த சரியான அளவு ஹீட் போனால் தான் அது முழுமையாக ஜீவனோடு இருக்கும், அது பரிபூர்ணப்படும். அதை விட்டு போட்டு 6 மாதத்தில் குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு எப்படி இருக்கும்? செத்து போயிடும். அதான் அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அக்னி பொருந்தின வார்த்தைகள், வெளிச்சம் பொருந்தின வார்த்தைகள், அனலுள்ள ஜீவ வார்த்தைகள் ஒரு மனுஷன் தினந்தோறும் சிந்தித்து தியானிக்கும் போது மட்டும்தான் அந்த அளவுக்கு உண்டான ஹீட் மட்டும்தான் அந்த ஆவி ஆத்மாவை உயிருள்ளதாக வைக்கும். ஒரு வாரத்தில் மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி வேக வேகமாக படித்து கிடித்து வந்தாலும் எப்படி இருக்கும்? அது வந்து அக்னியை அதிகப்படுத்துறது. ஏன்னா இவன் ரசிக்கப்பட்டான ஒரே வாரத்தில் ஊரவே மனம் திருப்பணுன்னு இறங்கி போகிறது என்னாகும்? அந்த அக்னி வந்து அவனை பட்சித்து போடும். அப்படியாக ஓய்வு நாளிலே சுயமாக யாரும் எந்த காரியம் செய்யக்கூடாது. அப்படி அக்னி வேணும்னா அது தேவனுடைய வார்த்தையில் இருக்குது, அது தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி அதன்படி நடந்தால் மட்டும்தான் அவன் அனல் உள்ளவனாக இருக்க முடியும், அவனுடைய ஆவி ஆத்மா பிழைக்கும். என்னாகமம் 15:32-36 என்னாகமம் 15:32-36 போதும். இவன் என்ன பாவம் பண்ணா? விறகு பொறுக்கினான். எதுக்கு விறகு பொறுக்கியிருப்பான்? சமைக்கிறதுக்கு விறகு பொறுக்கியிருப்பான், நெருப்பு மூட்டை விறகு பொறுக்கியிருப்பான். ஆனால் ஜனங்க வந்து ஓய்வுனால எந்த வேலையும் செய்யக்கூடாது. இவன் இந்த வேலையை செஞ்சுருக்கிறான். இவன் என்ன பதில் வரணுங்கிறது தெரியறதுக்கு வேண்டி மோசைகிட்ட கொண்டு வந்தேன்னா, மோசை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனை கண்டிப்பாக கல்லெறிஞ்சு கொள்ளன்றார். அவன் அந்த மாதிரி கொடூரமான பாவத்தை செஞ்சுருக்கிறான். அப்போ விறகு பொறுக்கிறதுனா அவ்வளோ கொடூரமான பாவமாக ஆண்டவர் முன்பாக. ஆனால் ஓய்வு நாள் கட்டளை அவர் தான் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, ஓய்வு நாளில் என்னென்ன காரியத்தை விதியை மீறி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. மாடாவது எருதாவது குளியிலே விழுந்தால் நீ ஓய்வு நாளிலே தூக்கி விடாமல் இருப்பாயா? ஓய்வு நாளிலே ஒரு மனுஷன் சுகமடைஞ்சானா அது நல்லது தானே? ஆமாம், அவன் ஆத்மாவில் பிழைச்சா நல்லது தானே? அதனால் ஓய்வு நாளில் அற்புதங்களை செய்கிறது நல்லது. அப்போ ஓய்வு நாளில் ஜீவனை காக்கலாம். ஓய்வு நாளில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதற்கு அவனுக்கு கொஞ்சம் வசனம் சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாம். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க ஓய்வு நாளில் ஆராதிக்கிறதுக்கு, நிறைய பேர் வந்துட்டாங்க திடீர்னு. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு சேரு இதெல்லாம் வந்து வேணும். அப்போ அந்த சேரெல்லாம் போட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். அப்படி எதை வந்து ஓய்வு நாளில் வந்து விதியை மீறி செய்யலாங்கிறத இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் இந்த விறகு பொறுக்கினவன் பயங்கரமான குற்றம் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஆண்டவர் அதை வந்து ஜனங்களுக்கு உணர்த்துறார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவாக இருக்கும்? விறகு பொறுக்கினான், எதுக்கு? சாப்பாடு செய்கிறதுக்கு விறகு பொறுக்கணும். தீ மூட்டதே தப்பு. அம்மாவெல்லாம் சொல்லிட்டாரு, ஓய்வு நாள் எங்கேயும் தீயை மூட்டாதன்ட்டாரு. இவன் என்ன பண்ணா, விறகு தான் பொறுக்கியிருக்கிறான்னு தீயை மூட்டுறதுக்கு போகல, விறகு தான் பொறுக்கிட்டு இருக்கிறான். பொறுக்கி கொண்டு போய் இவனுடைய வேலை என்னவாக இருக்கும்? அடுத்தது தீ மூட்டுற வேலை தான். அப்போ அவன் சொல்லியிருப்பான், விறகு தானே பொறுக்கினேன், தீ மூட்டலையே, நான் என்ன பெரிய பாவம் செஞ்சேன்? ஓய்வு நாளில் தீ தான் மூட்டக்கூடாதுன்னு இருக்குது இல்லை, என்ன விறகுமா பொறுக்கக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் கல்லில் இருந்து கொலை செய்யப்பட வேண்டும். என்ன அர்த்தமாக இருக்கும்? இது இன்னையிலேருந்து நடைமுறைக்கு வருது. இதனுடைய பொருள் இன்னையிலிருந்து நடைமுறைக்கு வருது. இன்றைக்கி பேசுகிற எல்லா காரியமும் இன்று முதல் நடைமுறைக்கு வருது. அது சுவிசேஷம் சொல்கிறது இல்லை. இது அது வந்து என்ன அர்த்தம் சொல்லணும் இல்லை. தீ மூட்டுறது என்னங்கிறது முதல்ல நான் சொல்லிட்டேன். அது பழைய ஏற்பாட்டில் அந்த வசனத்துக்கு அர்த்தம் இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையிலே அக்னி இருக்குது, அதையே பின்பற்றாமல் நீ வெளியிலிருந்து எப்படி அக்னி கொண்டு வரலாம்? ஏன்னா அந்நிய அக்னி நீ கொண்டு வரக்கூடாது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், மோசேயினுடைய ஆரோனுடைய பிள்ளைகள் அந்நிய அக்னியை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் சேர்த்தாங்க. அப்போது அங்கே வந்து தேவாலயத்துக்குள்ளே அண்ணி அக்கணி போகக்கூடாது. அதே மாதிரி ஓய்வு நாளில் எங்கேயும் தீ வைக்கக்கூடாது. இல்லை, அது இல்லை. விறகு பொறுக்கக்கூடாதுன்னா அதனுடைய பொருள் வேத வசனங்கள்லேருந்து ஒவ்வொரு வார்த்தையாக பொறுக்கி 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 எடுத்து கொண்டு வந்து ஒரு கருத்தை உருவாக்கி அதனால் ஒரு எழுப்புதலை உருவாக்கக்கூடாது. விறகுனா பச்சையாக இருக்கிறதுனா இன்றைக்கு இருக்கிற காரியம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பச்சை மரத்துக்கே இப்படி செய்தால் பட்ட மரத்துக்கே இப்படி செய்வார்கள். பச்சை மரங்கிறது இயேசு கிறிஸ்து நேற்று மின்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பச்சை மரங்கிறது இன்னொரு அர்த்தம், அவருடைய வார்த்தைகள் நித்திய ஜீவ வார்த்தைகளாக இருக்குது. அப்படின்னா அந்த மரம் பச்சையாகவே இருக்குது. நித்திய ஜீவ வார்த்தைகள்னா அதுக்கு கடந்த காலம் இல்லை, நிகழ்காலம் இருக்குது, எதிர்காலம் இருக்குது, கடந்த காலம் மட்டும் இல்லை. நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு கடந்த காலம் இல்லை, நிகழ்காலம் இருக்குது, எதிர்காலம் இருக்குது, நித்திய நித்தியமாக போயிட்டே இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓய்வு நாளில் ஓய்வு நாள் நிகழ்காலம். இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் நிகழ்காலத்தில் வருது. ஓய்வு நாளில் கடந்த காலத்தில் இருக்கிற காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவர் சொன்ன காரியங்களை எழுத்தின்படி இருக்கிறத பைபிள் அங்கங்கங்கே இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இந்த வார்த்தை இப்படி இருக்குது, இந்த வார்த்தை இப்படி இருக்குது, இந்த கருத்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சேர்த்து அதில் ஒரு எழுப்புதல் உருவாக்குன்னு சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான பாவம், அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நிகழ்காலம் இன்றைக்கு சொன்ன காரியத்தை என்ன, இன்றைக்கு இருக்கிறத கை கொள்ளணும் அல்லது எதிர்காலத்தில் இருக்கிறத கை கொள்ளணும். குறிப்பாக எதிர்காலத்தை விட இன்றைக்கு இருக்கிறத கை கொள்ளணும். அதனால தான் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரம். அப்போ பழைய அப்பத்தை சாப்பிட்டா என்ன அர்த்தம், அவன் பிடிச்ச அப்பத்தை சாப்பிட்றான்னு அர்த்தம். அதே மாதிரி பழைய கருத்துக்களை கொண்டு வந்து, காலாவதியான கருத்துக்களை கொண்டு வந்து திரும்பவும் ஜனங்களை பின்பற்றி அதனால் ஒரு எழுப்புதலை உருவாக்குன்னு சொன்னால் அவன் கொலை செய்யப்படக்கடவன். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் என்ன சொன்னாங்க, மோசே இப்படி சொல்லியிருக்காரு அதனால் இப்படி செய்யணும் அப்படிங்கிறாங்க. திருப்பி 12 சீஸ்டர்கள் ஊழியம் செய்யும்போது என்ன சொல்கிறாங்க, மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், விருத்தச்சேதனத்தை கை கொள்ளணும் அப்படின்னு அந்த ஜனங்க பின்னால் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவங்கள கொஞ்சம் முன்னால் கொண்டு வர்றாரு. அப்படி சீஸ்டர்களும் அன்னைக்கு இருக்கிற நிகழ்காலத்தில் இருக்கிறதும் எதிர்காலத்தில் இருக்கிறதையும் சொல்லி கொண்டு வராங்க. அவங்களும் பின்னாலேருந்து முன்னால் வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன தெளிவாக சொல்ல போனோம்னா, அப்டேட் ஆகிருக்கணும். அப்டேட்னா இன்றைக்கி இருக்கிற நடைமுறை அளவுக்கு வந்திருக்கணும். புதுசாக ஒரு மாடல் வந்தாச்சுன்னா அந்த துணியை தைச்சு போட்டுக்கிறான். புதுசாக ஒரு சாப்பாடு அறிமுகப்படுத்தினான்னா அதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பழகிக்கிறான். அப்போ நம்ம கடந்த பாரம்பரியங்கள்லேருந்து அது எது நல்லதாக தெரியுது அதுக்கு மாறி மாறி வந்துடுறான். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையில் நம்மளுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையில் எழுதி கொடுத்துருக்கார். அதை தெரிஞ்சவங்க அதுக்கு தான் மாறணும். திருப்பி பின்னால் போகக்கூடாது. பின்னால் போய் அன்னைக்கு ஆடையும் மாடையும் பலி செலுத்துகிற மாதிரி ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சிட்டு சர்ச்சுக்கு போகிறதா, அப்படி பின்னால் போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதனால் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. எழுத்து கொள்ளுகிறது ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்படி வந்து தங்களுக்கு தேவையான குறிப்பாக ஆசீர்வாதமான சில வசனங்களை அங்கங்கே ஒன்று ரெண்டு பொறுக்கி 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 அதையே கொண்டு வந்து அது இவங்களாம் ஒரு தீயை மூட்டி எழுப்புதலை உருவாக்கி அப்படி வந்து ஜனங்களுக்கு போதிக்கக்கூடாது, இவனும் அந்த அக்னியில் குளிர்காயக்கூடாது. அப்படிப்பட்ட காலாவதியான வசனங்களை அங்கங்கேருந்து ஒன்று ரெண்டாக பொறுக்கி பொறுக்கி ஆசீர்வாதத்தை மட்டும் பொறுக்கி பொறுக்கி கொண்டு வந்து பெரிய ஆசீர்வாத எழுப்புதல் முகாம்னு நடத்தக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அதெல்லாம் இன்றைக்கி எங்கே யார் திருட்டுத்தனமாக எங்கே வரகு பொறுக்கி என்ன பண்ணாலும் அதை கவனிக்கிறதுக்கு ஆண்டவர் தேவதூதலை வச்சுருக்காரு. மனுஷன் என்ன பண்ண முடியும், எங்கே போய் யாரை பார்க்க முடியும், யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா உபத்திரவ காலமே வந்து மிகாவேல் தூதனுடைய தலைமையில் தான் உபத்திரவ காலமே நடக்குது. ஓய்வு நாளுடைய முதல் 7 வருஷம் உபத்திரவ காலம். ஓய்வு நாள்னா தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது தான் ஓய்வு நாள். 1000 வருஷம் நடக்கும் அந்த முதல் 7 வருஷத்தில் உபத்திரவ காலம். அப்படின்னா இந்த தலைமுறையை அப்படியே ஓய்வு நாளுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறது. அப்போ பழசெல்லாம் விட்டுட்டு புதுசை வந்து சொல்லி கொண்டு போகிறது. அப்போ அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா தேவதூதர்கள் தான் அதை நீக்கி நியமிக்கிறார். மனுஷனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷன் ஒரு கதை சொல்கிறதுக்கு போனானா இது இப்படி இருக்குது அது இப்படி இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுவான். ஆனால் அதுக்காக தேவதூதர்களை ஆண்டவர் நியமிக்கிறார். மிகாவேல் தலைமையில் இருக்கிற தூதர்கள் படை வருது. அந்த படை பத்தாதுன்னு சொல்கிறதுக்கு வேண்டி ரொம்ப கொடூரமாக சிந்தனை பண்ணி கொடூரமான வாக்குவாதம் பண்ணி முரட்டாட்டம் பண்ணுறவங்களை அடக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா பாதாளத்தில் இருக்கிற தூதர்லையும் ஆண்டவர் அவுத்து விடுறார். பாதாளத்தில் இருக்கிற தூதர்களும் வர்றாங்க, நன்மை செய்கிற தூதர்களும் வர்றாங்க, தீமை செய்கிற தூதர்களும் வர்றாங்க. அப்படி வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கிறதற்கு அவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இதில் யார் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்களோ, தேவனுடைய வார்த்தையில் ஏற்றுக்கொண்டு நடக்கிறாங்களோ அவங்க தான் 144,000 வரிசையில் வந்து அதற்கப்புறம் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிப்பார்கள். அதனால் மனுஷனால் முடியாத காரியம் தேவன் நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய இராணுவத்தை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். நெகேமியா 13:15-19 வரை, நெகேமியா 13:13-19 நெகேமியா 13:15-19 வரை. எருசலேம் பட்டணத்துக்குள்ள எந்த சரக்கும் வரக்கூடாது, பட்டணத்துக்குள்ளேயும் வரக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதுக்கு அடுத்த வசனத்தில் ஒருத்தனும் தன்னுடைய வீட்டிலிருந்து எந்த பொருளையும் வெளியே வந்து கொண்டு வரக்கூடாது. முதல்ல இதுக்கு பார்ப்போம். ஓய்வு நாள் ஆச்சுன்னா என்ன வேலை நடக்குதுன்னா, எருசலேமில் 6 நாளும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ 7வது நாள் பரிசுத்தம் ஆசரிக்கணும்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கார். அப்படி இருக்கும்போது அதை மீறி 6 நாள் செஞ்ச மாதிரியே 7வது நாளும் செய்கிறாங்க. அப்படின்னா 6000 வருஷமாக ஓய்வு நாளிலே, எழுத்தின்படி பின்பற்றக்கூடிய ஓய்வு நாளிலே நிறைய காரியங்களை இன்னைக்கு செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த காரியம் தான் இங்கே வெளிப்பட்டிருக்குது. அதே மாதிரி 7வது நாள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு நியாய தீர்ப்பு, நீங்கள் வரக்கூடாது. சரி, 6 நாள் எப்படி இந்த 6000 வருஷம் ஓய்வு நாளைக்குள் ஓய்வு நாளில் எருசலேமுக்குள்ள யூதாயாவுக்குள்ள என்னென்ன வியாபாரம் நடந்தது அப்படின்னா, மூட்டை மூட்டையாக நிறைய கொண்டு வராங்க. சுமைகளை கொண்டு வந்து என்னென்னா, அது சுமை மீன் இல்லை, தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி. தின்பண்டம் அந்த ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சா போதும். இதெல்லாம் என்னன்னா தின்பண்டங்கள். தின்பண்டம் விற்கிற நாள் எதுனா ஓய்வு நாள். தின்பண்டத்தை வாங்குறதுக்கு வந்திருக்கிறவன் யாரு? சபைக்கு வந்திருக்கிறவன். சபைக்கு வந்திருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தின்பண்டம்னா ரொம்ப அலாதி பிரியம். நான் இந்த காரியம் இதுவரைக்கும் நான் இங்கே பேசலை, இப்போ தான் நான் அதை பேச போகிறேன். தின்பண்டம்னா சபையில் வந்து பிரசங்கம் கேட்டு 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 புளிச்சு போச்சு. ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஜனங்க ஏங்கிட்டிருக்கிற நாள் வந்து ஓய்வு நாள். பாஸ்டருக்கு வந்து எப்பவுமே பேச தெரியாது. எப்போ பார் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி பிரமாணங்கிறாரு, பாவங்கிறாரு, நீதிங்கிறாரு, நியாய தீர்ப்புங்கிறாரு, அதுவே சொல்லி 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 நம்மளுக்கு சலிச்சு போச்சு. மனம் திரும்புங்கிறாரு, அப்படிங்கிறாரு, இப்படிங்கிறாருன்னு சலிச்சு போச்சு. அதனால் தின்பண்டம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த தின்பண்ட வியாபாரிகள் இருக்காங்க. அப்படின்னா தின்பண்டம் சொன்னாவே கரெக்டாக என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சத்தியத்துக்கு செவியை விளக்கி கிழவிகளுடைய கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதுதான் தின்பண்டம். தேவனுடைய ராஜ்யம் இன்னையிலேருந்து நம்மளுக்கு தொடங்குது. மற்றவங்களுக்கு இல்லை, அது தெரிகிறதுன்னு தொடங்கும். இன்றையிலேருந்து நம்மளுக்கு தொடங்குது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி சிந்தித்து தியானிக்கிறவளாக இருந்தால் நம்மளுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்தோம். ஜலத்தினால் மறுபடியும் பிறந்த தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறான். ஆவியில் மறுபடியும் பிறந்தாச்சுன்னா அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுறான். இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே விருந்து நடக்குது தேவனுடைய ராஜ்யத்தில். ஆண்டவர் வந்து தேவனுடைய வசனத்திலிருந்து ரகசியங்களை விருந்தாக கொடுக்கிறார். அந்த விருந்து சாப்பிடக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறான்னா, வெளியிலேருந்து தின்பண்டங்களை கொண்டு வந்து அங்கே விற்கிறான், வியாபாரம் பண்ணுறான். அந்த வியாபாரியை கூப்பிட்றது இங்கே இருக்கிற ஆள், அதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, தின்பண்டங்களை விற்கிற வியாபாரிகள். தின்பண்டம் விற்கிற வியாபாரி எங்கெங்கே இருக்காங்கிற அட்ரஸ்ஸு யாருக்கு தெரியும்னா, ஊழியக்காரனுக்கு தெரியும். அதனால் இவன் வந்து என்ன பண்ணுவான், தேவனுடைய வேலையை அசதியாக செய்து பொருளாசையை பின்பற்றி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாஸ்டர்களை வெளியிலேருந்து கொண்டு வந்துடுவான். அவன் வந்து தின்பண்டம் விற்கிறவன். ஜனங்கள் எப்படி தூங்காமல் இருக்கிறது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறது, பாதாளம் நரமெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது, அதெல்லாம் பிசாசுகளுக்கு தான். சொல்லி 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 அவனை ஒவ்வொரு நாளும் சிரிக்க வச்சு சிரிக்க வச்சு அவனை பாதாளத்தில் இறக்கிட்டே இருக்கிறான். சின்ன குழந்தைகள தின்பண்டம் ரொம்ப குழந்தைகளுக்கு விருப்பமாக இருக்குன்னு தின்பண்டத்தை கொடுத்தானே எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு 10-12 வயசு வரைக்கும் தின்பண்டத்தையே சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைகள் பெருசாச்சுன்னா சரியான உருவம் இருக்காது, முதல்ல சரியான உருவம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. அதனால குழந்தைகளுக்கு சத்துள்ள ஆகாரம் வீட்டில் செஞ்சது தான் கொடுக்கணும். தின்பண்டங்களை பார்க்குறதெல்லாம் கேட்டு கேட்டு பார்க்குறதெல்லாம் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. அப்படி வந்து இன்றைக்கு ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணாமல், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணாமல், தின்பண்ட வியாபாரிகளை வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து, அது அமெரிக்காவில் எப்படி இருக்குது, ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது, இங்கே ஊழியம் எப்படி இருக்குது, அங்கே போனால் இங்கே போனால் உலகமெல்லாம் சுற்றி யோபுகிட்ட கேட்டார் பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சாத்தானே நான் எங்கேருந்து வருகிறேன், நான் பூமியெல்லாம் சுற்றி வரேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஜனங்கள் இன்னும் கிணத்துக்குள்ளே தவளை மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் ஊர்களெல்லாம் சுற்றி கொண்டு வந்து எல்லாத்தையும் சுற்றி காமிச்சா கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அவங்கெல்லாம் ஆவிக்கிற நிலைமையில பசியாக இருக்காங்க. பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தான் கொடுக்கணும். பசியாக இருக்கிறவங்களுக்கு 2 முறுக்கு போட்டு 2 வடையை சாப்பிட்டு போ, சரியாக போயிடும். வேணும்னா 10 வடை தரேன் சாப்பிட்டு போ. அப்படி சாப்பிட்டா என்னத்துக்காக வயிறு, அந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களுடைய நிலைமை. அப்போ ஊழியக்காரன் அவங்களுக்கு தேவையான போஜனங்களை கொடுக்க வேண்டும். அதை விட்டுப்பட்டு தின்பண்ணங்களை வாங்கி கொடுத்து இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சொல்லி கிழவிகளுடைய கட்டுக்கதையை கொஞ்சம் சொல்லி எல்லாம் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஆவி ஆத்மா பழைக்குமா, பழைக்காது. அந்த மாதிரி வேலைகளை ஓய்வு நாளைக்குள்ளே வரக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஊர்க்கதை, உலகக்கதை, சொந்த கதை, சோகக்கதை சொல்கிறவன், கிழவியில் கட்டுக்கதைகளை சொல்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழியத்தில் வரக்கூடாது. அப்படி வந்தானா அவனுக்கு சாபம், அவனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்போ நிகழ்ச்சி அன்னைக்கு இருக்கிற நாட்களில் இப்படி செஞ்சதுனால எல்லாமே நம்முடைய முற்பிதாக்கள் இப்படியெல்லாம் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. அதனால் ஓய்வு நாள் தோறும் என்ன வாசலில் தின்பண்ட வியாபாரிகள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற இதுக்கு வேண்டி அங்கே வாட்ச்மேனை நிறுத்தணும். இன்னையிலிருந்து இந்த வசனம் கேட்கறதுலேருந்து ஓய்வு நாளில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் பிரசங்கம் நடக்கணும். அதை விட்டு போட்டு வெளியில் இருக்கிற விசேஷ வரம் பெற்றவன் சொல்லிட்டு தின்பண்ட வியாபாரிகளை கொண்டு வந்து ஊழிய நடத்தினானா அவனுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு. அது வர விடக்கூடாது. அதுக்குண்டான காவலாளிகளை ஆண்டவர் நிறுத்த போகிறார். மீறி வந்தானா அவங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பூமியை ஸ்தாபிக்கிறதுக்கு தேவனுடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்தாந்த மாதிரி காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற காரியங்களை தடைப்படுறாங்க. அதுலேயே தெரிஞ்சு ஜனங்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்கன்னா அது நல்லது, நாங்கள் அப்படித்தான் செய்வேன்னு சொன்னால் அப்புறம் காவலாளி பார்த்துக்குவோம். அதனால் ஓய்வு நாள் முடிகிற வரைக்கும் அந்த தின்பண்ட வியாபாரிகள் உள்ளே வரக்கூடாது. ஓய்வு நாள் எப்போ முடியும், இன்னும் 1000 வருஷம் இருக்குது, முடியாது. சாதாரண நாள் இன்னும் வராது. இந்த ஓய்வு நாளில் அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை தான் ஆண்டவர் கொண்டு வராரு. அதனால் எழுத்தின்படி ஓய்வு நாளை ஆசரித்தவர்களுக்கு ஆய்வுக்குரிய ஓய்வு நாள் ரொம்ப எளிமை. எழுத்தின்படி ஓய்வு நாளில் முரட்டாட்டம் பண்ணவங்களுக்கு ஆவிக்குரிய ஓய்வு நாளில் ஆண்டவரும் முரட்டாட்டம் பண்ணுவார். நெகேமியா 13:20-22
அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் 200 தரம் எருசலேமுக்கு புறம்பே ராத்தங்கினார்கள். அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியை கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே ராத்தங்கிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோட சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளிலே வராதிருந்தார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இரம்புவீராக.
போதும், ஓய்வு நாளுடைய வாசலை காக்கிறது யாருடைய வேலைன்னா லேவியனுடைய வேலை. ஆனா அதே லேவி இன்னைக்கு என்ன பண்றானா, ஓய்வு நாளுடைய முறைகளை காக்காமல் சபையினுடைய வாசலுக்குள்ளே தின்பண்ட வியாபாரிகளை அனுமதித்திருக்கிறான். இன்றைக்கு ஊர் உலகத்தில் நடக்கிற கிறிஸ்துவ சபையினுடைய எழுப்புதல்னா என்னன்னு பாருங்க. இதுதான் தின்பண்ட வியாபாரி வந்துட்டானா போதும், கூட்டமான கூட்டம் அளம் போதும். இன்னைக்கு திரளான ஜனங்க கன்வென்ஷன் அப்படி இப்படி பேரின்ப பெருவிழா அங்கே இங்கே போறாங்களே, எதுக்கு? அங்கே தின்பண்ட வியாபாரிகள் கிழவியருடைய கட்டுக்கதைகளை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான தேவனுடைய வார்த்தையை சொன்னால் அது கசக்குது. அது எப்பவும் கேட்டது தானே, கீழ்ப்படியிலையே. அது புளிப்பில்லாத அப்பம், புளிச்சாலும் கொஞ்சமாவது நல்லா இருக்கும். புளிப்பில்லாத அப்பம் ருசியே இருக்காது, ஆனால் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. அப்படியாக இவனுக்கு ராத்திரி முழுவதும் தங்கியிருக்காங்க, அடுத்த நாள் காலையில் எப்படி உள்ளே போயிடலான்னு. ஆனால் நெகேமியா என்ன சொல்லிட்டான், நீ ராத்திரி அங்கே வரக்கூடாது, ஓய்வு நாள் பக்கமே வரக்கூடாது. சாயங்காலம் 6 மணி ஆச்சுனாவே, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா நீ கிளம்பியை போடிடணும், அவ்வளோதான். அதுக்கு அப்புறம் ராத்திரி தங்கி இருந்து நீ எப்படி என்ன காலையில் வெடித்ததுக்கப்புறம் உள்ளே போயிடலான்னு சொல்லி நீ நினச்ச நடக்கிறத வேற. அதனால் அன்னைக்கே வந்து லேவியர்களுக்கு அந்த கட்டளை கொடுத்து நெகேமியா அதை நியமிச்சிருக்கார். ஆமாம், அன்னைக்கு வந்து ஓய்வு நாள் சனிக்கிழமை, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால். இப்போ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் வந்திருக்காங்க. ஓய்வு நாள் தொடங்குறது அன்னைக்கு, அதுக்கு முந்தின நாள் சாயங்காலமே தொடங்கிடும். அப்படியாக 6வது நாள் முடிஞ்சு 7வது நாள் தொடங்கியிருக்குது. அது 6வது நாள் சாயங்காலம் வந்து 7வது நாளும் வந்துருச்சு. ஆனால் 7வது நாளில் பார்த்தீங்கன்னா உலகம் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தில் எங்கெங்கேயோ முன்னேறிட்டு போயிருக்கு. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் மட்டும் இன்னும் பின்னாலேயே போயிட்டுருக்காங்க. திருடாதே, பொய் சொல்லாதே, ஏமாத்தாதே, அதிலேயே தான் நிற்கிறான். ஆனால் நன்மை செய், சத்துருக்களை நேசி, இதை செய் அப்படின்னா அந்த செய்கிற வேலைக்கே போக மாட்டேங்கிறான். ஆனால் அன்னைக்கே சொல்லிட்டார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஆனால் இது இன்னைக்கு இன்றைக்கு நடைமுறைக்கு வருது. அந்த கட்டளைகளை தேவதூதர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அந்த தேவதூதர்கள் நிறைவேற்றுகிற காரியத்தை அறிந்த தேவ ஜனங்கள் அவர்களோடு இருந்து செயல்படும் போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்களும் ஆட்சி செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். அதனால் தின்பண்ட வியாபாரிகள் வந்து மீட்டிங் நடத்துது தான் இன்றைக்கி ஜனமான ஜனம் போகுது. கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க, ஆனால் தின்பண்டம் வாங்கி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனம் போன போவாங்க. ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும், சாபம் வேண்டாம், அது கேட்கவே வேண்டாம். ஆசீர்வாதத்தை கேட்டு 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 குழந்தைக்கு நல்லா சர்க்கரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு குழந்தைக்கு 1-6 மாதம் நல்ல சர்க்கரை, காலையில் 1 கிளாஸ், 3 ஒரு கிளாஸ் பாயசம், மத்தியானம் 1 கிளாஸ் பாயசம், அப்படி 3 தடவை பாயசம் கொடுத்துட்டு 6 மாதம் கொடுத்தா என்ன ஆகும்? அப்புறம் டாக்டர்கிட்ட கொண்டு போனால், ஏம்மா இந்த குழந்தைய அந்த குப்பைத்தொட்டியில் போட்டு நீ போயிடு அப்படின்பான். என்ன பண்ணியும் காப்பாற்ற முடியாது. குழந்தைக்கு இப்படி கொடுத்தியா அப்படியா, எங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே ஒரு பெட்டி இருக்குது அங்கே போட்டுப்போ அப்படிம்பாங்க. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வாதத்தை தேடி 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 ஓடுறாங்க, ஓடி ஓடி அவன் எங்கே போகிறான்னா வழி விசாலமும் அகலமாக இருக்கிறது, பாதாளத்துக்கு போகிற வழி அங்கே தான் போயிட்டுருக்காங்க எல்லாரும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வாசல் வந்து குறுகலாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறது. கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறவன் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றும் தெரியாதவன் கையில் 100,000 ரூபா கையில் கொடுத்துட்டு எப்பா நீ போய் இந்த பொருளை வாங்கிட்டு வாடான்னு அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தேவையான பொருள் தான் வாங்கிட்டு வருவான். 100,000 கொடுத்து இருந்தா உனக்கு செலவு வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன பண்ணுவான், ஒன்றும் பைக் வாங்குவான், ஒரு செல்ஃபோன் வாங்குவான், பைக் வேகமாக வரும் ரோட்டில் அடிப்பான் பிரேக்கு, அவ்வளோதான். அந்த பைக்கும் காலி, அவனும் காலி, எல்லாம் காலி, 100,000 காலி, அவன் பையனும் காலி. அப்படி ஆசீர்வாதத்தை தேடி தேடி ஓடுறாங்க, தேடி தேடி போய் அந்த ஆசீர்வாதம் போச்சு, அவனும் போகுது, அவனும் போகிறான், அவனும் நரகத்துக்கு போகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மகனே நான் சொல்கிறது கேளு, உனக்கு ஆசீர்வாதம் தர்றேன், அதை கொடுத்தா எப்படி உன்னுடைய பக்கமாக அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க, இல்லைன்னா நீ வந்து ஏமாந்து அது வீணாக செலவழித்து போடுவேன், இல்லைன்னா சத்துருக்கள் வந்து உங்களை ஏமாத்தி பிடிஞ்சிட்டு போயிடுவாங்க. அதனால் உனக்கு மட்டும் இருக்கிற மாதிரி உண்டான ஆசீர்வாதத்தை, காசை, பணத்தை, செல்வத்தை, நகையை, வெள்ளி, பொண்ணு, தங்கத்தை மாணிக்கத்தை உனக்கு கொடுக்குற, அது நீ மட்டும் வச்சுக்கோ. அப்போ தான் வந்து மற்றவன் ஏமாத்தி முணுக்க முடியாது. அது பத்திரமாக வச்சுக்கிறது எப்படிங்கிறத முதல்ல பழகு, அப்புறம் நான் உனக்கு தர்றேன். அப்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்து அப்புறம்தான் ஆசீர்வாதத்தை தர்றாரு. ஆனால் அது தெரியாமல் ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், அவ்வளோதான். நீ பாருங்கள், ஆசீர்வாதம் நிறைய பேர்த்துக்கு வந்துடுச்சு, நிறைய பேர்த்துக்கு பதவி ஒரு எலெக்ஷன் நின்று ஜெயித்தா ஒன்றே ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். அப்புறம் எப்படி இருக்குது, அதை தக்க வைக்க முடியல. இன்றைக்கி அந்த பதவியில் இருக்கிறவன் என்னென்ன ஆட்டம் ஆடுறான்னு பாருங்கள், அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், பேர் கெட்டு போயிருங்கள, அவ்வளோதான், முடிஞ்சிருக்காதா? அப்படி வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுக்கு தெரியும் எது எது உனக்கு கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாது. இவன் வளர்றான், வளர்ற பையனுக்கு இவ்வளோ தான் செய்யணும், இவன் என்னென்ன வயசு வரும்போது என்னென்ன காரியங்களை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் வேண்டாண்டவர், எனக்கு இப்போவே வேணும், இப்போ ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு மாடி வீடு கட்டணும், அதான் விண்ணப்பம். உடனே அமெரிக்காவுக்கு போகணும், உடனே பாஸ்டர் ஆகணும். அப்படி இன்னைக்கு மனம் போன போக்கில் நினச்சி போயிட்டுருக்காங்க. ஆனால் ஓய்வு நாளில் அது நடக்காது. தின்பண்ட வியாபாரிகள் உள்ளே வராமல், சபையில் வராமல் பார்க்கக்கூடியது லேவியனுடைய வேலை, ஆசாரியனுடைய வேலை. இன்றைக்கி எல்லா ஆசாரியனும் என்ன பண்ணுறான், காசை வாங்கிட்டு பட்டம் பதவி இருக்கிறவனை சபைக்குள்ள விட்டு வச்சு பிரசங்கம் பண்ண வச்சு இவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கிறான். இனி அது நடக்காது, இனிமேல் அது நடக்காது. அந்தந்த சபைக்கு எந்த ஊழியக்காரன் ஆண்டவர் வச்சுருக்கா, அந்த சபையை அவன் தான் பார்த்துக்கணும், அவன் ஆடுகளை அவன் தான் பார்த்துக்கணும். அவன் ஆடுகளுக்கு இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து தின்பண்டம் கொடுத்து ஏமாற்றி ஜனங்களை வந்து சிதறடிக்கக்கூடாது. அதனால் ஓய்வு நாளில் தின்பண்ட வியாபாரிகள் உள்ளே வரக்கூடாது. எரேமியா 17வது அதிகாரம் 19-22 வரை.
கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்து போகுமா இருக்கிற இந்த ஜனங்களின் புற்றினுடைய வாசலிலும் எருசலேமின் எல்லா வாசலிலும் நின்று கொண்டு அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசலில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளுமாக நீங்கள் கர்த்தரை வார்த்தை கேளுங்கள். நீங்கள் ஓய்வாளின் முகங்களை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்கு கொண்டு வராத படிக்கும், ஒரு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாத படிக்கும், ஒரு வேலையும் செய்யாத படிக்கும், உங்கள் ஆத்மாக்களுக்காக எச்சரிக்கையாக இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஒரு நாளை பரிசுத்தமாக்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
போதும், இப்போ ஓய்வு நாளில் வெளியிலிருந்து உள்ள வர்றதை நம்ம தெளிவாக பார்த்தோம். ஓய்வு நாளில் வெளியே இருந்து எருசலேமுக்குள்ள வர்றத தெளிவாக இப்போ நாம் பார்த்தோம். இப்போ காவல்காரனை நிறுத்தியாச்சு. இப்போ என்ன இன்னொரு கட்டளை என்னன்னா, எருசலேமுக்குள்ள குடியிருக்கான் பாருங்க இவன் ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு ஒரு கட்டளை என்னன்னா, அவன் வீட்டில இருந்து எந்த பொருளும் வெளியே கொண்டு வரக்கூடாது. இது ஒரு வினோதமான கட்டளை. வீட்டில இருந்து எந்த பொருளும் வெளியே கொண்டு வரக்கூடாது, அவன் வீட்டில் இருக்கிற பொருள் அங்கங்கேயே இருக்கணும். அப்படி வெளியே கொண்டு வந்தா அவனுக்கு நியாய தீர்ப்பு. ஒரு டேபிள் இருக்குன்னா டேபிளை தூக்கி வெளியே போடக்கூடாது, எல்லாம் இருக்கிறத அங்கங்கே அப்படி இப்படியே இருக்கணும். அன்னைக்கு எழுத்தின்படி, இன்னைக்கு ஆவிக்குரியார்த்தம் இன்னைக்கு நடைமுறைக்கு வருது. ஓய்வு நாளில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த கட்டளையை மோசையிட்டே ஆண்டவர் கொடுத்துட்டார். பார்த்துங்க, இன்னைக்கு 6000 வருஷம் முடிஞ்சு 7000 வருஷம் நடக்க போகிறதுங்கிறத ஆண்டவர் மோசையிட்டே எழுதி கொடுத்துட்டார். இன்னைக்கு நடைமுறைக்கு வருது. இன்னைக்கு நான் பேசுகிற வசனமெல்லாம் இன்னிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்து சில வார்த்தைகளை எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு என்ன சொன்னார், இந்த வார்த்தைகள் இன்று முதல் நிறைவேறுகிறது. அதே மாதிரி இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த வார்த்தையை பிரசங்கம் இப்போ நீங்கள் நான் இப்போ பேசுகிற பிரசங்கத்தை வேதத்தை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க புரிஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேதத்தை தெரியாதவன் தான் இந்த மாதிரி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஒரு ஆலோசனை சொல்கிறது. சரி, வீட்டுக்குள்ளேருந்து என்ன வெளியே கொண்டு வரக்கூடாது, ஆவிக்குரியார்த்தம் திரும்பவும் சொல்லுது, உங்கள் ஆத்மாக்களுக்காக எச்சரிக்கை அடைந்து. திருப்பியும் அந்த இடத்துல அந்த வசனம் வந்து இது அவர் குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் வலியுறுத்துது. வீட்டுக்குள்ளேருந்து என்ன காரியத்தை வெளியே, எந்த காரியத்தையும் வெளியே கொண்டு வரக்கூடாது. என்ன அர்த்தம், ஞானார்த்தத்தை சிந்திக்கிறவங்க இதை வந்து சிந்திச்சு பார்க்கலாம், எப்படி எப்படியெல்லாம் ஞானார்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னு. இதுக்குண்டான ஞானார்த்தம் ஓய்வு நாளில் வரப்போகிற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கல. இந்த வசனங்களுக்கு ஓய்வு நாளுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுடைய வியாக்கியானங்களை ஆண்டவர் அந்த ஓய்வு நாள் வரப்போகிற காலகட்டங்களில் தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த வசன பகுதியில் கொடுக்குறார். அந்த வசனத்துக்கு உண்டான வியாக்கியானம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. சரி, ஓய்வு நாளில் என்ன உங்களுடைய வீடுலேருந்து என்ன வெளியே கொண்டு வரக்கூடாது, என்ன அர்த்தம்,
வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சபையில் சொல்லக்கூடாது.
அது வந்து சாதாரண, அது வந்து அந்த சபையில் அப்படியும் சொல்லக்கூடாது, ஆனாலும் அது சபை மூப்பர்கள் பார்த்து அது ஒழுங்கு பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஓய்வு நாளில் வந்து ஓய்வு நாளில் ஆராதனை நாளில் வந்து அது பேசாமல் மற்ற நாளில் பேசியிருக்கலாம். ஆ, அது ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் உண்மையான அர்த்தம் அதல்ல. இந்த நான் பேசுகிற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செய்தி வெளியே போகும்போது ஆண்டவர் வந்து என்னை எங்கேயாவது கொண்டு போயிடுவாரு. அப்ப நாம அங்க இருக்கிறார், பிரசங்கம் பண்றார். இப்ப இங்க வர்றவங்களுக்கு நீங்க தான் சொல்லணும். ஜனங்க இங்க உலகத்தினுடைய பல பகுதியிலிருந்து இங்க வரப்போறாங்க ஆட்கள், அது உறுதி. அதை நான் சொல்லியாச்சு. இவர் காத்துமுத்து பிரதர் ஜெயமனுவோ சொல்லுவார், ஆண்டவர் இங்கே ஒரு சபை இருந்ததுன்னு சொல்லி ஜனங்க சொல்லணும்னு. உண்மையாக அப்படி நடக்க போகுது. தேடி தேடி பார்ப்பாங்க, அடா எப்படிலாம் தெரியலையா, இங்கே தான் ஒரு ஒருத்தனால் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார், திடீர்னு காணாமல் போயிட்டாரா, இந்த நாட்டில் இருக்கார் அந்த நாட்டில் இருக்காருன்னு. சரி, என்ன தான் பிரசங்கம் பண்ணார், அவர்கிட்ட பிரசங்கத்தை கேட்டாங்கட்டியாவது நம்ம கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களே தான் கேட்பாங்க. நீங்கள் எத்தனை வருஷம் இந்த சபைக்கு வர்றீங்க, நான் 3 வருஷம் வர்றேன், 4 வருஷம் வர்றேன் அப்படின்னு நீங்கள் அப்படி வருஷந்தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் பேசின வார்த்தைகளுடைய அர்த்தத்தை அந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால தான் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி அந்த கேள்விகளை நான் கேட்குறேன். சரி, நானே சொல்கிறேன், வீட்டுக்குள்ளேருந்து என்ன வெளியே கொண்டு வராதுன்னா, ஒரு மனுஷனும் தன்னுடைய சொந்த வியாக்கியானங்களையும் வெளிப்பாடுகளையும் ஓய்வு நாளில் பேசக்கூடாது. எல்லாமே பைபிள் கூட இருக்கிற காரியத்துக்கு ஒத்து வர மாதிரி இருக்கிற தேவனுடைய காரியங்களை தான் பேசணும் ஒழிய தங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை மற்றவங்கிட்ட வந்து கடன் வாங்கின அபிப்பிராயத்தை சொந்த கருத்துக்களை ஓய்வு நாளிலே பேசக்கூடாது. இந்த சபையில் எப்படி செய்கிறாங்க அதனால் நம்ம எப்படி செய்யலாம், நம்ம சொந்த மனுஷனுடைய வியாக்கியானங்களை மனுஷனுடைய கற்பனைகளை மனுஷனுடைய வெளிப்பாடுகளை தரிசனங்களை நான் என்ன சொல்கிறேன்னா இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஓய்வு நாளில் வரக்கூடாது. இது எப்படி செய்யலாம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் எப்படி இருக்குதோ அப்படித்தான் செய்யணும். அப்போ இயேசு எங்கே பிறப்பாருன்னு சொல்லி கேட்டேன்னு நாங்கள் என்னாச்சு, உடனே அவங்க வேத பண்டிதர்கள் என்ன பண்ணுறாங்க, உடனே வசனத்தை எடுக்கிறாங்க, தீர்க்க தரிசன புஸ்தங்களை தேடி தேடி பார்க்குறாங்க, இங்கே பிறப்பாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இந்த காரியம் என்ன செய்யணும், இதுக்கு வேத வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதை எடுத்து பாருங்க. அப்போ இந்த மாதிரி எழுதப்பட்டிருந்ததுன்னா அந்த மாதிரி தான் செய்யணும். எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய இருதயத்திலிருந்து சொந்த வியாக்கியானங்களையும் வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் தேவனுடைய ராஜ்யமாகிய ஓய்வு நாளிலே பேசக்கூடாது. அப்படி பேசினானா அவன் ஆவியாத்மா சாகவே சாகும். அதனால் ஆவியாத்மா பிழைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அப்பமாகிய வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதைத்தான் சாப்பிட்டு நாம் பிழைக்கணும். அதை விட்டு போட்டு மனுஷன் உருவாக்கின அப்பம், புளிச்ச மாவில் இருந்த அப்பம், சொந்தமாக உருவாக்கின அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கள்ளம் கூட அப்பம் வாங்கி கொடுப்பான். ஏன்னா பிசாசுக்கு அந்த வேலை செய்ய முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாசம் முடிஞ்சேன்னா இந்த கள்ள அப்பம் ஆகணும்னு அவங்களால ஆக்க முடியுமில்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ தேவனை ஆராய்த்து அவர் கேட்கிறபடி வாயாக. இப்போ கள்ள அப்பமாக்க வேண்டாம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆனால் சாதாரணமாக உபாசம் எடுத்து முடிகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கள்ள அப்பமாக்கிற வேலைக்கு புறப்பட்டுருவாங்க. 40 நாள் உபாசம் எடுத்து முடித்தானா 3 விதமான சோதனையை வந்து இயேசு கிறிஸ்து சாத்தான் சோதித்தான். அந்த 3 விதமான சோதனையில் ஏதாவது ஒரு சோதனையில் 40 நாள் உபாசம் ஒழுங்காக எடுத்திருந்தானா தப்பிச்சான். இல்லாட்டினா 40 நாள் உபாசம் முடியும் போது இந்த 3 சோதனையில் எதிலையாவது ஒன்று மாட்டிக்குவான். ஒன்றா உலகமெல்லாம் சுற்றி காமிக்கிறான்பா, வா அங்கே பிரசங்கம் பண்ண இங்கே பிரசங்கம் பண்ண, நீ தான் உபாசம் எடுத்துகிட்டு இல்லை நீதிமான் ஆகிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் காமிப்பான். நீ என்னை ஆராய்ச்சினா போதும், நான் உனக்கு எல்லாம் தர்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவான். ஒன்று. ரெண்டாவது, நீ என்ன பதவி வேணால் எடு, அங்கேருந்து நீ கீழே குதி உனக்கு ஒன்றுமே ஆகாது, நீ பெரிய பதவியெல்லாம் நீ உனக்கு வச்சுக்கலாம், நீ நான் தான் பெரிய ஆள், நான் தான் உபாசம் எடுத்தாள், எனக்கு நிறைய தரிசன வழிபாடு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேலே நீ ஏறி உக்காந்துக்கு. அங்கேருந்து கீழே குதிக்கிறதுனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா என்ன தப்பு வேணால் நீ பண்ணலாம், என்ன தப்புனாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது. அப்படி வந்து நிறையா பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அவன் நிறையா சில தப்பான காரியங்களை பண்ணி நிறைய பேர் மாட்டிக்குவான். 3வது, கள்ள அப்பமாக்குறது அப்படின்னா யாருக்குமே புரியாத வசனங்களை, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இது தான் அப்படின்ட்டு இவனை ஒரு வியாக்கியானம் பண்ணி இது தான் இதனுடைய பொருள் அப்படின்ட்டுவான். அப்படி உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து உங்களுடைய இருதயத்திலிருந்து எந்த சொந்த வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் ஓய்வு நாளுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஓய்வு நாளுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, ஓய்வு நாளில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் பின்பற்றி அதன்படி நடந்தால் மட்டும்தான் அவன் ஆவியாத்மா பிழைக்கும். அதனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறதுனா இதுதான், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறது. இன்னும் ஓய்வு நாளை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் பின்பற்றணும். ஆனால் நம்ம எழுத்தின்படி ஓய்வு நாளை அனுசரித்தவங்களாக இருந்தால் மட்டும் நான் சொல்கிற காரியங்கள் இது நல்லா தெளிவாக புரியும். அப்படியாக தேவனுடைய ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பேர் ஓய்வு நாள் அல்லது 1000 ஆண்டாட்சி. அந்த 1000 ஆண்டாட்சியினுடைய முதல் 7 வருடங்களிலே இந்த தேவனுடைய பிரமாணங்கள் நடைமுறைக்கு வருகிறது. இதை கை கொண்டால் மட்டும்தான் அவங்க ஆவி ஆத்மா பிழைக்கும், இல்லாட்டிதான் அவங்களுடைய ஆவி ஆத்மா சாகவே சாகும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.